بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم فقهني في دينك وعلمني شريعتك وزدني علما وزدني فهما قال المصنفون رحمهم الله الباب الثاني في الصداق وحقوق الزواج وواجباته ووليمة العرس وفيه مسائل المسألة الأولى تعريف الصداق ومشروعيته وحكمه நிகாஹுடைய அத்தியாயத்தில் இரண்டாவது பாடத்தை படிக்க இருக்கின்றோம். இந்த பாடத்தில் மஹர், திருமணம் முடிக்கும்போது பெண்ணுக்கு ஆண் கொடுக்க வேண்டிய அந்த திருமணத் தொகை, மணக்கொடை மஹர் என்று சொல்லப்படும். மஹர், பெண்ணுக்கு ஆண் கொடுக்க வேண்டிய அந்த மணக்கொடை திருமணத் தொகை, அந்த பெண்ணை ஹலாலாக்கிக் கொள்வதற்கு கணவன் மனமுவந்து தரக்கூடிய அந்த தொகைக்கு அல்லது பொருளுக்கு சொல்லப்படும். சதாகுன், சாத் தால் அலிஃப் காஃப், சதாகுன் அல்லது மஹ்ருன் அல்லது நிஹ்லதுன் அல்லது உக்ருன், இவ்வாறு நான்கு பெயர்கள் இருக்கின்றன. இவ்வாறு நான்கு பெயர்கள் இருக்கின்றன. அல்பாபு சானி ஃபி சதாகி, மஹர் திருமண அந்த தொகை, கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த திருமண தொகை, அதை பற்றி இந்த பாடத்தில் படிப்போம். அதுபோன்று வஹகூக்கி ஜிவாஜ், திருமணத்தால் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இருவரில் ஒருவருக்கு மற்றவர் மீது கடமையாகக்கூடிய பொறுப்புகளை பற்றி, மேலும் உரிமைகள், கணவன் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும், மனைவி கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும். அடுத்ததாக திருமணத்திற்காக கணவன் ஆண் கொடுக்கக்கூடிய வலீமா, விருந்து, இந்த விஷயங்களைத்தான் நாம் இந்த பாடத்திலே படிக்கப் போகிறோம். அதாவது மஹரை பற்றி படிப்போம், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கணவனுக்கு மனைவியின் மீது உள்ள உரிமைகள், மனைவிக்கு கணவனின் மீது உள்ள உரிமைகள், பிறகு வலீமா. இந்த விஷயங்களை நாம் மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த வெளிச்சத்தில் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அல் மஸ்அலத்துல் ஊலா, முதலாவதாக தஅரீஃபு ஸதாகி வ மஷ்ரூஇயத்துஹு வ ஹுக்முஹு, மஹர் என்றால் என்ன, மஹரை மார்க்கம் எப்படி முறையாக்கி இருக்கிறது, மஹருடைய மார்க்க சட்டம் என்ன. கவனிங்க, மஹர் சதாகுன், இதுக்கு அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லக்கூடிய சில பெயர்களில் ஒன்று என்ன, சதாகுன், சாத் தால் அலிஃப் கா, சதாகுன். இந்த சதாக் என்பது சித்குன், சதக யஸ்துகு சித்கன், சித்க் என்றால் உண்மை சொல்வது, உண்மையாக நடந்து கொள்வது, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான தன்மை. இந்த சித்க் என்ற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் சதாகுன் என்ற இந்த மஹருக்காக வைக்கப்பட்ட பதம். ஏன் உண்மை என்ற அந்த பொருளில் இருக்கக்கூடிய பெயரை இந்த மஹருக்கு, கணவன் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகைக்காக மார்க்கத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், நான் இந்த பெண்ணை திருமணம் முடிப்பதில் ஆர்வமாக இருக்கிறேன், இந்த பெண்ணை நான் கண்ணியமாக வைத்துக் கொள்வேன், இந்த பெண்ணுக்காக நான் செலவு செய்வேன், இந்த பெண்ணை நான் வாழ வைப்பேன் என்று உண்மையான உள்ளத்துடன் கணவன் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்காகவும், கணவன் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தத்திற்கு ஒரு முன் உதாரணமாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக திருமணத்தன்று கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகைக்கு அல்லது அந்த பொருளுக்கு சதாகுன் என்று சொல்லப்படுகிறது. புரியுதா எவ்வளவு ஆழத்தோட மார்க்கம் இந்த பெயரை பயன்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரியலாம். ஏற்கனவே உங்களுக்கு பல பாடங்களில் நாம் கூறியிருக்கின்றோம், அதாவது மார்க்கம் ஒரு விஷயத்திற்கு அல்லது ஒரு சட்டத்திற்கு ஒரு பெயரை அரபியில் கொண்டு வருமையானால் கண்டிப்பாக அந்த சட்டத்திற்கும் அந்த பெயருக்கும் இடையில ஒரு தொடர்பு இருக்கும். இப்ப தொழுகை என்ற அந்த வணக்கத்திற்கு சலாத்துன் என்ற அந்த பதம், மனிதன் கட்டாயமாக செய்யக்கூடிய அந்த தர்மத்திற்கு ஜகாத்துன் என்ற பதம், அதுபோன்று நாம் பசித்திருந்து தாகித்திருந்து ஆசையை அடக்கி வைக்கக்கூடிய அந்த இபாதத்திற்கு சௌமுன் என்பது, அதுபோன்று அல்லாஹுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய அந்த இபாதத்திற்கு ஹஜ். இப்படி ஒவ்வொரு இபாதத்திற்கோ அல்லது ஒவ்வொரு ஒரு காரியத்திற்கோ மார்க்கம் ஒரு பெயரை தேர்ந்தெடுக்குமேயானால் அந்த காரியத்திற்கும் அந்த பெயருக்கும் இடையில ஒரு தொடர்பு சம்பந்தம், புரியுதா? அந்த காரியத்தினுடைய தன்மை அந்த பெயரில் இருக்கணும், அந்த பெயர் அந்த காரியத்தில் வெளிப்படணும். இப்ப சதாக் என்பது உண்மை, உண்மையான ஒரு ஆதாரம்னு அர்த்தம். அப்ப உண்மையான ஆதாரம் என்ற அந்த வார்த்தைய கணவன் மனைவிக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகருக்கு வைப்பதனுடைய அந்த பின் காரணங்கள் என்னவென்றால், அந்த கணவன், நான் இந்த பெண்ணை விருப்பத்தோடு திருமணம் செய்து கொள்கிறேன். ஏன், எப்போ ஒரு விஷயத்தில் நமக்கு விருப்பம் இருக்குமோ அப்போதான் நம்ம செலவு செய்வோம். விருப்பம் இல்லாத இடத்துல செலவு செய்வோமா? இப்போ நமக்கு வேண்டியவங்க நாம் யார் மேலே விருப்பம் வச்சுருக்கிறோமோ அவர்கள் நம்மிடத்தில் எதையாவது கேட்டால் நம்ம எல்லாவற்றையும் கொடுத்துருவோம். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே அவ்வளவு பிரியம் வச்சுருந்தாங்க, உயிரை கேட்டாலும் கொடுக்க தயாராக இருந்தாங்க. அதே போல் அல்லாஹுக்காக, அதே போல் தான் இந்த உலகத்திலையும் நாம் யார் மீது பிரியம் வைப்போமோ அவர்களுக்காக நாம் எதையுமே தியாகம் செய்ய தயாராகிடுவோம். கஷ்டங்களை சகித்து கொள்வோம், அவர்களுக்காக நம்முடைய செல்வத்தை கொடுப்போம், 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 கொடுப்போம். நமக்கு நாம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் நமக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களுக்கு நம்ம கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவோங்கிற அளவுக்கு நாம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எப்படி அன்சாரிகள் சஹாபாக்களை நேசித்தார்கள், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லதீன தபவ்வ உத்தார வல் ஈமான மின் கபலிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அவர்கள் தங்கள் பக்கம் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை நேசித்தார்கள். வயூசிருன அல அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹசாசா, அவர்களுக்கு வறுமை பசிப்பட்டினை இருந்தாலும் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு அவர்கள் கொடுத்தார்கள் சொல்லி. அப்போ ஒரு ஆண் உண்மையிலேயே தன்னுடைய மனைவியை நேசிப்பானே ஆனால், மனைவியின் மீது அவருக்கு உண்மையிலேயே ஒரு அக்கறை அன்பு பிரியம் இருக்குமே ஆனால், மனைவிக்கு கொடுப்பவனாக ஆண் இருப்பான். மனைவியின் மீது அவனுக்கு உண்மையிலே விருப்பம் இல்லை என்றால்தான், மனைவியின் மீது அவனுக்கு உண்மையிலேயே ஆசை அன்பு இல்லை என்றால்தான், அந்த மனைவியிடத்திலிருந்து பிடுங்கக்கூடியவனாக இருப்பான். எப்படி வாங்கக்கூடியவன் சொல்லக்கூடாது, என்ன வார்த்தையை சொல்லணும், பிடுங்கிறவ, பறிக்கிறவ, புரியுதா, அபகரிக்கிறவ, கொள்ளையடிக்கிறவ, பகல் கொள்ள. ஒருத்தன் இருக்கிறான் ராத்திரியில வழியில நின்று கொண்டு வரக்கூடிய மக்கள் போகக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து யார் என்ன செய்யறது, வழிபறி செய்யறவன். இன்னொரு வழிபறி செய்யறவன் கொள்ளையடிக்கிறவன் ஊருக்குள்ளாரே இருப்பான். எங்க இருப்பான் சொல்ல மாட்டேங்கிறீங்க, யாரும் ஊருக்குள்ளாரே இருப்பான், தெருவுலேயே இருப்பான், முகல்லாலே இருப்பான். ஏன், நம்ம வீட்லயே இருப்பான், நல்லா பாதுகாக்கணும். நம்ம பக்கத்து வீட்டில் இருப்பான், நமக்கு எழுத்த வீட்டில் இருப்பான், நம்ம சொந்தக்கார வீட்டில் இருப்பான். அவன் யாரு, அந்த கொள்ளக்காரன் யாரு, பகல் கொள்ளக்காரன். மனைவி வீட்டிலிருந்து பிடுங்கக்கூடியவன், வாங்கக்கூடியவன், மனைவியை செலவு செய்யக்கூடியவன், செலவு செய்ய சொல்லக்கூடியவன், மனைவி இடத்துல காசு கேட்கக்கூடியவன். அது எந்த வகையில் காசு கேட்டாலும் சரி, அன்லஸ் மனைவியா கணவனுக்காக தன்னுடைய செல்வத்தை அவள் விரும்பி செலவு செய்வாளே ஆனால், கணவன் உண்மையிலேயே உழைப்பாளியா இருக்கிறாரு, உண்மையிலேயே நியாயமானவராக இருக்கிறாரு, உண்மையிலேயே நீதமானவராக இருக்கிறாரு, அமானிதத்தை பேணக்கூடியவராக இருக்கிறாரு, வியாபாரத்தில் அவருக்கு நஷ்டம் வந்துடுது, அவர் உழைக்க தான் போகிறாரு ஆனால் அவருக்கு உழைப்பு கிடைக்கல, வேலை தேடுறாரு வேலை கிடைக்கல, அவர் கஷ்டப்பட்டு ரொம்ப அக்கறையாக சம்பாதிக்கிறாரு ஆனால் நஷ்டம் ஏற்பட்டுது. இப்போ மனைவி தன்னுடைய செல்வத்தை கணவனுக்கு கொடுத்து உதவலாமா, தாராளமாக உதவலாம், தன்னுடைய ஜகாத்தை கொடுக்கலாம், சதகாவை கொடுக்கலாம். ஆனால் சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு சோம்பேறியா அல்லது ஊரெல்லாம் சுற்றி திரிஞ்சுக்கிட்டு ஊரில் காசு கடன் வாங்கிக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு மனைவியுடைய நகையை விற்று விற்று செலவு பண்ணுறது, மனைவி வீட்டில் போய் பிடிக்கிட்டு வர சொல்கிறது, இப்படி செய்பவர்கள் எல்லாம் திருமணத்துக்கு லாயக்கற்றவர்கள், திருமணத்திற்கும் லாயக்கற்றவர்கள், திருமண வாழ்க்கையில் அவர்களோடு வாழ்க்கையை தொடர்வதற்கும் லாயக்கற்றவர்கள், புரியுதுங்களா? இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பெண்ணு அந்த ஆணிடத்திலிருந்து ஹுலா கேட்பாளே ஆனால் கண்டிப்பாக அவளுக்கு அந்த ஹுலா என்பது ஆகமான ஒன்றாக இருக்கும். அதை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம். ஹைர், அப்போ இந்த சதாக்குன் என்று சொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன? உண்மையான ஒரு ஆர்வத்தையும் உண்மையான ஒரு அக்கறையும் வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கப்படக்கூடிய தொகையாக பொருளாக இருக்கின்ற காரணத்தினால இந்த மகருக்கு மார்க்கத்தில் என்ன பெயர் சொல்லப்படுகிறது? சதாக்குன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஹுக்முஸ் சதாக், இந்த மகருடைய மார்க்க சட்டம் என்ன? மகருடைய தர்ஜா, மார்க்க சட்டம்னா ஃபர்லா வாஜிபா படிச்சிருக்கோமா இல்லையா? ஹுக்கும்னா சட்டம். கணவன் கண்டிப்பாக மகர் தொகையை கொடுக்க வேண்டும் திருமண ஒப்பந்தம் நடந்துவிட்டாலே. திருமண ஒப்பந்தம் நடந்துவிட்டாலே கணவன் மனைவிக்கு மகர் கொடுத்தாக வேண்டும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அந்த மகரை வீழ்த்துவது, அதாவது கொடுக்க மாட்டேன் என்று மறுப்பது அல்லது தள்ளி போடுவது அல்லது தர மறுப்பது கூடாது. அல்லாஹு தஆலா சூரா அன்-நிஸா உடைய 4வது வசனத்தில் கூறுகிறான், வஆதுன் நிஸா சதுகாதிஹின்ன நிஹ்லா. இதெல்லாம் மனப்பாடம் செய்ய வேண்டியது. இந்த பாடத்தில் வரக்கூடிய எல்லா வசனங்களையும் நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு கண்டிப்பா மனப்பாடம் செய்யணும். வஆதுன் நிஸா சதுகாதிஹின்ன நிஹ்லா, 4வது அத்தியாயத்தின் 4வது வசனம், நீங்கள் பெண்களுக்கு அவர்களுடைய மஹர் தொகைகளை, நீங்கள் பெண்களுக்கு அவர்களுடைய மஹர் தொகைகளை மனமு வந்து கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். நிஹ்லத்தன் என்றால் அதற்கு அரபியில நிறைய வார்த்தை. ஒரு வார்த்தை ஃபரீதத்தன், கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். இன்னொரு வார்த்தை நிஹ்லத்தன், மனமு வந்து பிரியமா. அப்ப அல்லாஹு தஆலா கொடுங்கள் என்று சொன்னாலே அது கட்டாயம். ஒரு காரியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏவினாலே அந்த ஏவுதலுக்கு கட்டாயம் என்ற அர்த்தம் இல்லை என்று ஏதாவது ஒரு வெளி காரணங்கள் ஆதாரங்கள் இருந்தாதான் அதை முஸ்தஹப்புன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இல்லை என்றால் அல்லாஹும் ரசூலும் நமக்கு நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கள் என்று கட்டளை கொடுத்தாலே அந்த அந்த கட்டளைக்கு என்ன அர்த்தத்தை தான் கொடுக்கும்? ஃபர்ல், அவசியம் செய்யுங்கள் என்ற அர்த்தத்தை தான் கொடுக்கும். ஆகவே நிஹ்லத்தன் என்ற நிஹ்லத்தன் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒன்று என்ன அர்த்தம் கொடுக்கலாம், ஃபரீதத்தன், கட்டாயமாக கொடுத்து விடுங்கள். இரண்டாவது அர்த்தம் நெஹ்லத்தன், மனமு வந்து கொடுத்து விடுங்கள். அதாவது நம்ம மனைவிக்கு போய் இவ்வளோ காசு கொடுக்குறோமே மகர் கொடுக்குறோமே அப்படின்னு மனசில் உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, அறுவலுப்பு இருக்கக்கூடாது அல்லது அதை சுமையாக கருதக்கூடாது. புரியுதா? இன்று மக்கள் என்ன, மனைவிக்கு கொடுக்கறதுல அவ்வளவு சுமை, கரெக்டாக எழுதுவான் 501 ரூபான்னு சொல்லிட்டு, என்ன 1001 ரூபா அல்லது 1501 ரூபான்னு எழுதுவான். மனைவிட்ட வாங்குறது மட்டும் அவன் பாட்டுக்கு வாங்கியிருப்பான், லட்சக்கணக்கில் வாங்கியிருப்பான், சொல்லாமல் வாங்கியிருப்பான், சொல்லி வாங்கியிருப்பான். என் நண்பர் ஒருத்தர் பயன் செய்யும்போது சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கருத்து. இப்போ வரதட்சணைகள் வந்து பல உருவங்களில் பல தோற்றங்களில் இருக்கிறது. அதில் தௌஹீத் வரதட்சணைன்னு ஒன்று இருக்கு. எப்படி? ரெண்டு வரதட்சணை. ஒரு வரதட்சணை என்ன, இந்த குராபிகள் செய்கிற வரதட்சணை. நம் அந்த இவர் இந்த எக்ஸ்பிளேஷன், இந்த விளக்கத்தை நீங்கள் கேட்டுட்டா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த தௌஹீது வரதட்சணை அந்த குராஃபிங்க கேட்குற வரதட்சணையை விட மோசமான வரதட்சணைன்னு சொல்லி. குராஃபிங்க என்ன, செய்கிற தப்பை வெளிப்படையாக தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கேட்குறோம் தாங்க, வேறு வழி இல்லை, நாங்கள் இப்படி தான் கேட்போம், எங்களுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லி செஞ்சிடறான். எப்படி, எனக்கு வந்து 50 பவுன் போடுங்க, 100 பவுன் போடுங்க, எனக்கு வந்து ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க அல்லது ஒரு பைக் வாங்கி கொடுத்துருங்க, பொண்ணு பேரில் ஒரு வீட்டை எழுதி கொடுத்துருங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கட்டில் ஃப்ரிட்ஜு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்கன்னு வெளிப்படையாக கேட்குறது. இன்னொரு வரதட்சணை, அது என்ன வரதட்சணை சொல்ல மாட்டேங்கிறப்பில்ல, தௌஹீது வரதட்சணை. அது என்ன தௌஹீது வரதட்சணைன்னு சொன்னால், பொண்ணு பார்க்கும்போதே பணக்கார வீட்டில் பார்த்துட வேண்டியது, சரியா? பணக்கார வீட்டில் பார்த்துட்டு அதுவும் எந்த அளவுக்கு பார்க்கணும்னு சொன்னால், அந்த வீட்டில் அந்த அப்பா அம்மாவுக்கு வெறும் ஒரு பொண்ணு மட்டும் இருக்கா அல்லது ஒரு பொண்ணு ஒரு ஆண். ஏன்னா இப்போ வரது நம்ம எதுவும் கையில் கேட்காட்டியும் கண்டிப்பாக ரெண்டு பேரும் மூத்தா போகணும். யார், மாமனார் மாமியார் மூத்தா போகிறதுக்கு கல்யாணம் அன்னையிலேருந்து அவன் என்ன செஞ்சிருவான், துவா கேட்க ஆரம்பிச்சிருவான். அது அப்போ ஆசை இருந்துச்சுன்னா என்ன மூத்த எதிர்பார்க்குறான் இல்லையா? அப்போ மோசா போனோடனே சொத்து இவனுக்கு பாதி அவனுக்கு பாதி அல்லது அவனுக்கு ரெண்டு இவனுக்கு ஒன்று கிடைச்சிடும், முடிஞ்சு போச்சு. இது வந்து தௌஹீது வரதட்சணை, இது வந்து லேட்டஸ்ட் வரதட்சணை. எங்களுக்கு ஒன்றும் வேணாங்க, நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோங்க, ஒன்றும் வேணாங்க. ஆனால் அப்படி சொல்கிறவர் ஒரு எத்திமான பொண்ணு முடிப்பாரா, ஒரு ஏழை வீட்டில் முடிப்பாரா, சரி உனக்கு அழகு வேணும், அழகு இருக்குது, கல்வி வேணும், கல்வி இருக்குது, படிப்பு வேணும், அதுவும் இருக்குது, நல்ல கண்ணியமான குடும்பம், ஓகே அதுவும் எல்லாம் இருக்குது, ஆனால் பேக்ரவுண்டு இல்லை. ஃபுட்பால் கிரவுண்டு சொன்னேன்னா இல்லையா, ஃபுட்பால் கிரவுண்டு, பேட்மிண்டன் கிரவுண்டு, டென்னிஸ் கிரவுண்டு, அந்த பேக்ரவுண்டு யாருக்கு இல்லை, அந்த பொண்ணுக்கு இல்லை. சொல்லுவார், இந்த பொண்ணு நல்ல மார்க்கம் பொண்ணு. ஏண்டா மார்க்கம் பொண்ணு, மதரசாவில் இல்லை, எத்தீம் கானால் இல்லை, அப்படின்னு திரும்பியே பார்க்க மாட்டான். ஏன், அவன் நோக்கம் என்ன, மார்க்கம் அல்ல, என்ன நோக்கம், அந்த வீடு. யார், அந்த பொண்ணுடைய அத்தா காலமெல்லாம் சம்பாரித்து கட்டி வச்சிருக்காரு பாருங்க, நாலு மாடி மூணு மாடிக்கு கனவு இல்லம், அந்த கனவு இல்லம் அவருடைய குறிக்கோள், முடிஞ்சு போச்சு, அதை தான் அவன் மனசில் வச்சுருப்பான். ஓகே இதில் நமக்கு ஒன்று அஸ்தஃபிருல்லாஹல் அதீம், இது வந்து லேட்டஸ்ட்டு வரது சென்னை, புரியுதா இல்லையா. அதனால உங்கள் வீட்டில் பொண்ணுங்க இருந்தால் பொண்ணு கேட்டு வர்றவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும், இவன் என்ன பின்னணியில் வர்றான், எதுக்கு இவன் சுற்றி வர்றான், உண்மையிலே இஹ்லாஸாக வர்றானா, அல்லது இவனுக்கு ஏதாவது குறிக்கோள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்காண்டி சொல்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி நபீனா முஹம்மது. அப்போ யார் தான் யாருக்கு கொடுக்கணும், ஆணு பெண்ணுக்கு மகரை கொடுக்கணும். இப்போ இந்த 500 ரூபா 1000 ரூபா பின்னாடி நம்ம படிப்போம். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அப்போ வந்து உட்காந்து மஜ்லிஸில் உட்காந்துருக்கும் பொழுது அவங்க வந்து எழுத ஆரம்பித்தாங்க 1001 ரூபான்னு சொல்லிட்டு. மணமகன் எனக்கு தெரிஞ்சவ தான், நிறுத்துடா அப்படின்னேன். நம்ம கல்யாணத்துக்கு போனாலே நிறைய பிரச்சனை தான், அதனாலே ரொம்ப பேர் கூப்பிட்றதில்ல, இருந்தாலும் என்ன செய்யறது, வேறு வழி இல்லாமல் சில பேர் கூப்பிட்டுட்டு மாட்டிப்பாங்க, வேற நிறுத்துடா அப்படின்னேன். எல்லாம் பார்த்தாங்க, என்னப்பா அப்படின்னேன். எல்லாருக்கும் முன்னாடியே கேட்டேன், நீ இப்போ வந்து கல்யாணத்துக்கு வந்தில, வீட்டிலேருந்து வந்தில, நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸுடைய வேல்யூ என்னன்னு கேட்டேன். போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, கோட்டு சூட் அன்னைக்கு மட்டும் கிறிஸ்துவனாக மாறிடுவான், இன்னைக்கு மட்டும், அது வரைக்கும் முஸ்லீமாக இருப்பான், கைலி சட்டை போட்டுக்கிட்டு முஸ்லீம் மாதிரி, கல்யாணத்தன்னைக்கு எப்படி மாறிடுவான், கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கிறிஸ்டின் மாதிரி சர்ச்சில் நடக்கிற கல்யாணம் மாதிரி மாறிடுவான். சரி தொலைஞ்சு போ, நீ அதை வந்து ஆடம்பர ட்ரெஸ்ஸு, ஒரு கண்ணியமான ட்ரெஸ்ஸுன்னு போட்டிட்டா ஒன் இயர்ஸு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் ட்ரெஸ்ஸில் இருக்கணும், குறைஞ்சபட்சம் ஒரு தொப்பியாவது போட்டு ஒரு முஸ்லீம் அடையாளமாக அது இருக்கணுமா இல்லையா. சரி, ரெண்டாவது காலில் போட்டுக்கிற ஷூ என்ன வேலை அப்படின்னு கேட்டேன். நீ வீட்டிலேருந்து போட்டு வந்திய ஷூ என்ன வேலைன்னு கேட்டேன். அப்படியே முழிச்சாப்பில் சொல்லுப்பா விலையன்னு சொல்லிட்டு 5000 ரூபான்னு சொன்னான். ஷூ எவ்வளோ எவ்வளவு, ஏண்டா உன் காலில் போட்டுக்கிற ஷூவை விட உன் மனைவி உனக்கு கேவலமாயிட்டாளா, காலில் போட்டுக்கிற ஷூ எவ்வளோக்கு வாங்குறீங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணுற ஷூவை 5000 ரூபா கொடுத்து வாங்குற நீனு, காலமெல்லாம் இந்த பெண்ணை வச்சு வாழ போகிற உனக்காக தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இளமை, தன்னுடைய அத்தனையும் இவ தியாகம் செய்ய போகிறா, அவளுக்கு நீ கொடுக்கறது எவ்வளவு, 1100 ரூபான்னு சொல்லிட்டு அப்படியே மஜ்லிஸே நின்று போச்சு. இப்போ என்ன செய்யறதுங்க, எழுது உன் சட்டைக்கும் ஷூவுக்கும் சேர்த்து உள்ள விலையை வச்சு எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு ஒரு 5000 ரூபா மதிப்பு போட்டு, அதுக்கு ஒரு 5000 ரூபா மதிப்பு போட்டு, 10000 ரூபா எழுதினோட தான் கல்யாணம் பண்ணி வச்சிச்சு. புரியல உங்களுக்கு. அப்போ ஏதாவது ஒரு அர்த்தமான தொகை கொடுக்க வேணாம், ஒரு மாத சம்பளத்தை கொடுக்கலாம், அல்லது ஒரு மாத சம்பளத்தினுடைய பாதி காசு கொடுக்கலாம், நாலில் ஒன்று கொடுக்கலாம். அதை விட்டுவிட்டு எவ்வளவு, 500 ரூபா 1001 ரூபா 701 ரூபா 91 ரூபா. இப்போ இதை போய் நீங்கள் இப்போ கூட்டி கொடுங்கலாம் கேட்க முடியாது, அது முடிஞ்சு போச்சு, கொடுக்கப்பட்டது நீங்கள் வாங்கியாச்சு, அக்ரிமெண்ட் ஆகி போச்சு, அது முடிஞ்சு போச்சு. இப்போ போய் நீ எனக்கு வந்து யோ கல்யாணம் பண்ணும்போது கம்மியாக தான் கொடுத்த, இப்போ குடியானலாம் கேட்க முடியாது, அது தலையெழுத்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா சில பேர் இப்போ ஐடியா பண்ணுறாங்க, ஓஹோ நம்ம போய் வீட்டில் போய் கேட்கலாமா, டிமாண்ட் பண்ணலாமா, யோ ஒரு 10000 ரூபா குடியா அப்படின்னு சொல்லிட்டு, அது முடியாது. அடுத்து சூரா நிசாவுடைய 24வது வசனம், 23 படித்தோம்ல, அதனுடைய 24 சேர்த்து படித்தோம். அந்த 24 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீங்கள் பெண்களை திருமணம் முடித்து ஃபமஸ்தம்தஅதும் பிஹி மின்ஹுன்ன ஃபஆதூஹுன்ன உஜூரஹுன்ன ஃபரீதா, நீங்கள் திருமணம் முடித்து அந்த பெண்ணிடத்தில் நீங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டால், சுகம் அனுபவித்து விட்டால், அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்குரிய மகரை கொடுத்தாக வேண்டும். நம்ம படிப்போம் பின்னாடி வரும்பொழுது. மகர் வந்து முன்கூட்டியே நிர்ணயம் செய்கிறது, அல்லது மகர் தர்றேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிடுறது, கல்யாணத்துக்கு பின்னாடி மகர் எவ்வளோங்கிறத நிர்ணயம் பண்ணுறது, ரொக்கமாக தர்றதா அல்லது பின்னாடி தர்றதா, அல்லது ரொக்கமாக கொஞ்சம் பின்னாடி கொஞ்சம், இந்த மாதிரி எப்படிலாம் அந்த மகரை வந்து கொடுக்கலாம் அதை நம்ம பின்னாடி படிப்போம். ஆனால் திருமண ஒப்பந்தம் நடந்து விட்டாலே கண்டிப்பாக மகர் ஒன்று கொடுக்கணும். அதுலேயும் அந்த திருமண ஒப்பந்தத்துக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையை அவர்கள் தொடங்கி விடுவார்கள். ஆனால் அப்போ கண்டிப்பாக அந்த மகருங்கிறது கணவன் மேலே ஃபர்ல் ஆகிடுது. இப்போ ஏற்கனவே குறிப்பிடாமல் இருந்தாலும் இந்த மாதிரி பெண்ணுக்கு என்ன மகருத்தொகை கொடுக்கப்படுமோ அந்த மகருத்தொகையை அவர் கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதில் ஏமாற்று வேலை செய்ய முடியாது. அதே போல சூரா அல் பக்ராவுடைய 236வது வசனம் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், லா ஜுனாஹ அலைக்கும் இன் தல்லக்துமுன் நிசா மா லம் தமஸ்ஸூஹுன்ன அவ் தஃப்ரீது லஹுன்ன ஃபரீதா. நீங்கள் திருமணம் செய்ததற்கு பிறகு அந்த பெண்ணிடத்தில் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த பெண்ணை நீங்கள் தலாக்கு விட்டாலோ, அல்லது திருமணம் செய்வதற்காக ஒப்பந்தம் செய்தீர்கள் ஆனால் மஹர் இன்னும் குறிப்பிடலை, எவ்வளோ மகர் உனக்கு தரதுன்னு சொல்லி குறிப்பிடலை, ஆனால் அதுக்கிடையில் பிரச்சனை வந்துச்சு, அவர் தலாக்கு வரைக்கும் போயிருச்சு, ஸோ அதுவும் உங்கள் மேலே குற்றம் இல்லை. புரியுதானா? சட்டம் இருக்குது, இப்படி இருந்தால் என்ன செய்யணும், இப்படி இருந்தால் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ தலாக்கில் வந்து குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்வதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இது கொஞ்சம் ஒரு சில நிமிஷங்கள் இதை விளங்குங்க. பொதுவாக இன்றைய முஸ்லீம்களுடைய வழக்கில் எப்படின்னு சொன்னால், இந்த பொய்யான ஹதீஸுகளும் பலவீனமான ஹதீஸுகளும் சஹீஹான ஹதீஸுகளை விட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எப்படி? உதாரணமாக பொய்யான பலவீனமான ஹதீஸுகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸு மக்களுடைய நாவில் அதிகமாக பயன்படுத்தப்படும். ஹலாலிலேயே அல்லாவுக்கு கோபமானது தலாக்கு, ஹலாலிலேயே அல்லாவுக்கு கோபமானது தலாக்கு, தலாக்கை விட கோபமான ஒன்றை அல்லாஹு தலா ஹலாலாக்கல அப்படின்னு ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸு, தலாக்கு விட்டால் அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்குகிறது என்பதாக. இந்த ரெண்டு ஹதீஸுமே பொய் அல்லது மிக மிக பலவீனமான ஒன்று. புரியுதா? அல்லாஹ் ஹலாலாக்கிய எதையும் அல்லாஹு தலா வெறுத்தது கிடையாது, அல்லாஹ் வெறுத்தது எதையும் அல்லாஹ் ஹலாலாக்கியதும் கிடையாது. அல்லாஹ் ஹலாலாக்கியதில் அல்லாஹுக்கு வெறுப்பானது கிடையாது, அல்லாஹ் வெறுத்ததை அல்லாஹு தலா ஹலாலாக்கியதும் கிடையாது. அப்போ தலாக் என்பது அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்று. அதற்குரிய காரணம் இருக்குமே ஆனால், அந்த காரணத்தை முன்னிட்டு கணவன் தனது மனைவியை தலாக் செய்வாரேயானால் அவர் மீது எந்த விதமான பழிப்பும் இல்லை, குற்றமும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அதே போல மனைவிக்கும் உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த உரிமையின் பயன்படுத்தி மனைவியும் இல்லற வாழ்க்கையில், கணவனோடு திருமண வாழ்க்கையில் நீடித்திருக்க விரும்பவில்லை என்றால், அதற்கு அவளுக்கு ஆகமான காரணம் இருக்குமேனால், கணவனிடமிருந்து விடுதலை பெறுவதற்கும் மார்க்கம் சமமான உரிமையை, அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறது. அது ஹுலா என்று சொல்லப்படும், பின்னாடி படிப்போம். சரி, அப்ப தலாக்கு கொடுக்கறத வந்து ரொம்ப பாவம், ரொம்ப பெரிய தப்பு என்று நினைத்து கொண்டு ஒருவன் தனது மனைவியை வைத்திருப்பது, பிடிக்காம கடுமையான வெறுப்போட அந்த பெண்ணுக்குரிய சம உரிமையை, வாழ்க்கையை கொடுக்காம, நீதம் செலுத்தாம, புரியுதா? அல்லது அந்த பெண்ணு கெட்டவளாக இருந்தும் வேற வழி இல்லை சமுதாயத்தில், நம்ம வந்து இந்த பெண்ணை தலாக் விட்டோம்னா நம்ம குடும்பம் நம்மளை துரத்திடும், அல்லது பெண்ணுடைய குடும்பம் நம்மளை ஏதாச்சும் செஞ்சிருவாங்க, அல்லது சமுதாயம் என்ன சொல்லும், இப்படிலாம் காரணத்துக்காக வேண்டி ஒரு பெண்ணோட கசப்பான வாழ்க்கையை நீ தொடர வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அப்படி கசந்து ஒரு கசந்து விடுகின்ற ஒரு இக்கட்டான நிலை ஏற்படுமேனால் நீங்கள் தலாக் செய்து கொள்வதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ தலாக் கொடுப்பது என்பது அது ஒரு பாவமான செயல் அல்ல. அப்போ பாவமான செயல் இல்லைன்னு சொன்னால் அதை இப்படியும் விளங்கிக்கூடாது. எப்படி கல்யாணம் பண்ணலாம் தலாக் கொடுக்கலாம், கல்யாணம் பண்ணலாம் தலாக் கொடுக்கலாம், அப்படி யாரும் செய்கிறது கிடையாது. முஸ்லீம் சமுதாயத்தில் நம்ம குடும்பங்களை எடுத்துக்கொள்ளுங்களேன், உதாரணத்துக்கு காஃபிர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசுவாங்க, உங்களுக்கு என்னங்க ஈஸியாக தலாக் கூட்டுவீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 10 குடும்பத்தை எடுத்து பாருங்க, ஒரு கற்பனையில், உங்கள் சொந்தத்திலேயோ உங்களுடைய தெருலையோ 10 குடும்பத்தில் எத்தனை குடும்பத்தில் தலாக் நடந்திருக்கும் எடுத்து பார்த்தா? தலாக்கே நடந்திருக்காது. இதுதான் நம்முடைய மார்க்கம். எப்போ விடுதலையை இலகுவாக்கி வைத்திருக்குமோ, விடுதலையை வெளியேறுவதற்குண்டான வாசலை வெளியா இலகுவாக்கி வைத்திருக்குமோ, அப்போ தேவை ஏற்பட்டாதான் வெளியே போக போகிறான். அப்போ அவர்களை பொறுத்த வரைக்கும், இப்போ கிறிஸ்துவ மதத்தை பொறுத்த வரைக்கும் தலாக் எப்போ தெரியுமா? என் மனைவி விபச்சாரம் செய்துட்டா அப்படின்னு சொன்னால் தான் தலாக்கே அவள் வந்து கோர்ட்டில் வந்து அப்ளை பண்ண முடியும். புரியுதா இல்லையா? இதனாலேயே கிறிஸ்துவ நாடுகள், அமெரிக்கா, யூரோப் நாடுகளில் எல்லா ஆண்களுமே தன்னுடைய மனைவி இடத்திலிருந்து ஒரு கட்டத்தில் வாழ முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தவொடனே, என் மனைவி ஜினா செஞ்சிட்டா, என் மனைவி ஜினா செஞ்சிட்டா, எனக்கு தலாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் அப்ளை பண்ணணும். கடைசியில் சர்வே பண்ணி பார்த்தா அந்த நாட்டில் உள்ள எல்லா பெண்கள் மேலேயும் விபச்சார குற்றம். கடைசியில் பார்லிமெண்ட்டில் கோர்ட்டில் எல்லாம் சேர்ந்து, இது என்னடா, அது நம்ம நாட்டில் ஒரு பத்தினி கூட இல்லையா, எல்லா பெண்கள் மேலேயும் இந்த குற்றச்சாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க மதத்திலிருந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வேறு சில காரணங்களை சொல்லியும் தலாக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தாலும் சாதாரணமாக வாங்கிட முடியாது. ஐரோப்பிய நாடுகளில் கணவனுடைய சொத்தில் பாதியை கொடுத்தாதான் தலாக்கவை தன்னுடைய மனைவியிடத்திலிருந்து வாங்க முடியும். புரியுதா? அப்போ கணவனிடத்தில் 1 கோடி ரூபாய் இருந்தால் 50 லட்சம் ரூபாயை கொடுக்கணும், 100 கோடி ரூபாய் இருந்தால் 50 கோடி ரூபாயை கொடுக்கணும். பாப்பான் எப்படி கொடுக்க முடியும், அவளோ நன்றி இல்லாமல் இருந்தால், விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அவளுக்கு எப்படி கொடுக்கறது? அதனால் என்ன செய்வான், தலா கொடுக்க மாட்டான். கொடுக்காம இவன் வேற பக்கம் போயிட்டு இருப்பான், சரியா, இப்படியே வச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் இதுக்கும் அந்த பெண் ஒத்து வரலன்னு சொன்னால் அவளை தான் கொலை பண்ணி போட்டுருவான். ஏன்னா கோலை பண்ணிட்டு கடைசியில் கொஞ்ச நாளைக்கு சைக்கோ, எனக்கு மன உளைச்சலாக போச்சு, குத்திப்பிட்டேன்னு சொல்லிட்டு 2 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்துட வேண்டியது. எவ்வளோ ஈஸியாக போச்சு பாருங்கள், ஒரு உயிரை கொல்றது எவ்வளோ ஈஸியாக போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அல்லது சண்டையில் கோபத்தில் தள்ளி விட்டோம், செத்து போயிட்டா, இந்த மாதிரி. அல்லது காரில் கொண்டு போய் ஏற்றி விட்டுற வேண்டியது, அல்லது ஏதாச்சும் செஞ்சு விட்டுற வேண்டியது. அல்லாஹ் பாதுகாக்கும். இஸ்லாம் பாருங்கள் எவ்வளவு உண்மையோடையும் யதார்த்தத்தோடையும் நீதத்தோடையும் நேர்மையோடையும் எல்லாருக்கும் பொருந்தின மாதிரி. பிடிக்காம இவளை வைத்திருக்கிறதுனால இவனுக்கு மட்டும் பிரச்சனையா, அந்த பெண்ணுக்கும் பிரச்சனையா, சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் பிரச்சனை, உண்மையிலே சொன்னப்பனா இவனை விட யாருக்கு பிரச்சனை, அந்த பெண்ணுக்கு பிரச்சனை. புரியுதா இல்லையா? வாழ வைக்காம அதோட விடுதலை, அவன்கிட்ட இருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டா அல்ஹம்துலில்லாஹ் அடுத்து அவளுடைய வாழ்க்கையாவ பார்த்துக்க போறான். புரியுதா? அப்ப இந்த எதுக்காக வேண்டிய வார்த்தை, அதாவது இந்த விளக்கத்தை சொன்னா, இந்த வசனத்தில் 236 அதுக்கு அதே போல் அதுக்கு முன்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னா, உங்கள் மீது குற்றம் இல்லை தலாக் விடுவது, உங்கள் மீது குற்றம் இல்லைன்னு வந்துகிட்டே இருக்கும். அந்த குற்றம் இல்லை என்றால் என்ன அர்த்தம், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி சொன்னோம். அதனால கல்யாணம் மட்டும் தலாக் விட்டுருங்க, கல்யாணம் மட்டும் தலாக் விட்டுருங்க, அப்படியே அர்த்தம் அப்படி கிடையாது. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கள் விவாகரத்து செய்ய நாடினால் விவாகரத்து செய்வதில் எந்த குற்றமும் இல்லை. புரியுதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இமாம் ஹாகிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறாங்க. 3 பேருடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, 3 பேருடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை, வானத்துக்கு அந்த துவா உயர்த்தப்படுவதில்லை என்று சொல்லும்போது, அதில் ஒருத்தர் யாருன்னா, தன்னுடைய மனைவி கெட்ட குணமுள்ளவளாக இருந்து, தன்னுடைய மனைவி கெட்ட குணமுள்ளவளாக இருந்து அவளுக்கு தலாக் கொடுக்காம அவளோட அந்த கசப்போட வாழ்கிறான் பாருங்க, அவனுடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? அந்த கெட்ட குணங்கிறதுல அது ஒரு நீண்ட பட்டியல். புரியுதுங்களா? பிள்ளைகளை ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை, அல்லது கணவனுடைய கணவனுக்கு எதிரான செயல்களை செய்கிறாப்புல, இந்த மாதிரி ஒரு நீண்ட பட்டியல் அதில் போகும். அப்போ உனக்கு அவளுடைய குணம் உனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால், புரியுதுங்களா, அந்த குணத்தால் நீயோ குடும்பமோ பிள்ளைகளோ கஷ்டப்படுகிறீர்கள். புரியுதா? அல்லது வந்து அதிகத்துன்னு சொல்லலாம், அல்லது வேதனை, அல்லது அதாவது ஒரு மான பிரச்சனை, அந்த மாதிரி இருந்தால் அப்போ மார்க்கம் என்ன சொல்லுது, அவளை விட்டு விடுவது தான் உனக்கு சிறந்தது. புரியுதுங்களா? ஸல்லல்லாஹு அலை நபியினா முஹம்மத். அதே போல சஹல் இப்னு சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இந்த ஹதீஸை ஸஹீஹுல் புகாரியில் 5149, சஹீஹ் முஸ்லீமில் 1425. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு பெண் வர்றாங்க, வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்னை அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் அன்பளிப்பு செய்கிறேன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் அன்பளிப்பு செய்கிறேன்னா கல்யாணம் பண்ண போகிறது யார், ரசூல்லா தான். இப்போ ரசூல்லாக்கு கொடுக்குறது யாருக்கு கொடுக்குற மாதிரி, அல்லாஹ்வுக்கு கொடுக்குற மாதிரி, அதாவது அல்லாஹ்வுக்காக. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு இப்போது பெண்களிடம் எந்த தேவையும் இல்லை என்று சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு தோழர் சொல்றாரு, ஸவ்விஜ்னிஹா யா ரசூலல்லாஹ், அப்ப எனக்கு நீங்க மனம் முடித்து வையுங்கள்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆத்திஹா சௌபா, ஏதாவது ஒரு ஆடை இருந்தால் அந்த ஆடையாவது நீ அவருக்கு கொடுப்பாயாக என்று அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, மகள் கொடுப்பது என்பது கட்டாயமான ஒன்று, மகர் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணணும். ஏன் தனக்கு அன்பளிப்பு செய்யறன்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கும் நீ உன்னை அன்பளிப்பு செய்யறியான்னு சொல்லி கேட்கல. அப்ப இது யாருக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும் அன்பளிக்கப்பட்ட அன்பளிப்பு, அந்த பெண் வந்து தன்னை அன்பளிப்பு செய்வது அனுமதிக்கப்பட்டது, மற்றவர்களுக்கு அப்படி செய்ய முடியாது. புரியுதுங்களா? கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு திடீர்னு என்ன செய்யறாரு, ஒருத்தர் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசையில் இருக்கிறார். அப்போ உதாரணத்துக்கு 5 லட்சம் 10 லட்சம் மகரத்தர்னு சும்மா அள்ளி விட்டு விட்டாப்புல. அப்புறம் கடைசியில் கொடுக்கும் பொழுது என்னகிட்ட இல்லையே, இவ்வளவு இல்லையே, 50,000 தான் இருக்கு, 10,000 இருக்குது, 20,000 பஞ்சபாட்டு போடுறாப்புல. என்ன பார்க்கணும், ஏமாத்துறானா, வச்சுக்கிட்டு ஏமாத்துறானா, அல்லது என்ன செய்யறான்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபா தரேன்னு சொன்னாப்புல, உண்மையிலேயே அவர்கிட்ட 1 லட்சம் ரூபா இல்லை, 50,000 ரூபா தான் இருக்கு, சரி பரவாயில்ல குடியா கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு மிச்சம் 50,000 மன்னிக்கலாம், அதுக்கு அனுமதி இருக்குது. ஆனால் என்ன செய்யக்கூடாது, மொத்தமாக நீ தரவே தேவையில்லைன்னு சொல்லி, புரியல நான் சொல்றது, மொத்தமா நீ தரவே தேவையில்லைன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு அனுமதி கிடையாது. வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு செலவழிச்சிங்கன்னா அது உங்க விருப்பம், வாங்காமலேயே விடுறது கூடாது. ஒரு காலத்துல, இப்ப இருக்கான்னு தெரியல, கல்யாணம் பண்ணவுடனே பொண்ணுக்கு வந்து மகரை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ அப்படின்னு பொண்ணு அழுதுகிட்டு ரூம் விட்டு ஓடி வந்துடும். ஓடி வந்து யார்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணோம், அம்மா கேட்டியா அவர் மகரை தர்றாருமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஊரை கூட்டிடுவாங்க. என்னவா என்னவா புரியல, நடந்தது இல்லையா, கேள்விப்பட்டது இல்லையா, கேள்விப்பட்டதில்ல, இது இருக்குமா ஊர் சைடில். என்னன்னு சொன்னா இந்த மகரை எழுதிடுவானுவ, 1,001 ரூபாய் தான் எழுதுவானுவ பிச்சைக்காரனுவ, 501 ரூபாய் தான் எழுதுவானுவ, அதையும் கொடுக்க மாட்டானுவ. எப்பன்னு சொன்னா சண்டை வந்து பிரச்சனை வந்து தலாக்குன்னு வரும் பாருங்க, அப்பதான் கொடுப்பானு. அப்ப கணவன் மகள் கொடுத்துட்டாலே ஐயோயோ என்ன தலாக் கூட போறீங்களான்னு அர்த்தம். அதுக்கு பயந்துகிட்டு பெண்கள் இந்த மகர் கேட்கறதே கிடையாது. மகர் தலாக் கூடும்போது கண்டிப்பா மகர் கொடுத்துடலன்னா, மகரை கொடுத்தாதான் அந்த தலாக்கிய காதி வந்து அனுமதிப்பாரு. புரியுதா இல்லையா? அப்ப கொஞ்ச காலம் வரைக்கும் இன்னும் இருக்குது, கிராமங்கள்ல சுற்று வட்டாரங்கள்ல இன்னும் இருக்குது, அது தஃப்தர்ல எழுதுறதோட சரி. புரியுதா? அப்படி மகர அவர் எங்கேயாச்சும் ஹதீச கேட்டிருந்தாரு வச்சுக்கோங்க, கேட்டுட்டு அந்த ஹதீசுக்கும்படி அந்த ஆணும் பெண்ணும் சந்திக்கக்கூடிய முதல் நேரத்துல இந்தாங்க உனக்கு உங்களுக்காக நான் இந்த மகரை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணுக்கு சட்டம் தெரியாம இருந்துருச்சுன்னு வச்சுங்க, பழைய கலாச்சாரம் படி அவ்வளவுதான், ஓன்னு ஒப்பாரு வச்சு அழுவ ஆரம்பிச்சுன்னு ஒரே குடும்பமே ரகலையா போயிடும். நடந்திருக்குது. என்ன அவங்க அவங்களுடைய நம்பிக்கை என்ன, மகர் கொடுத்துட்டா தலாக் கூட்டுவாரு, அல்லது எப்ப வேணாலும் தலாக் கொடுப்பதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாருன்னு அர்த்தம். அல்லாஹ் அக்பர், எவ்வளவு முட்டாளுங்க பாருங்க, என்ன செய்யறது, இதுதான் மார்க்கத்துக்கு தெரியலன்னு சொன்னா. இந்த முசிபத்தும் இல்ல, இன்னும் நிறைய முசிபத்தெல்லாம் இருக்கு. ஹயர், அதே போல இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல என்ன வருது, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, சட்டையில் என்ன இருக்கு, அத்தருடைய அந்த அடையாளம் இருக்குது. மஹ்யம் என்னாச்சு அப்துல் ரஹ்மான்னு கேட்குறாப்புல, யார் ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணிட்டேன், மாட்டிக்கிட்டேன். என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு, கல்யாணம் பண்ணிட்டேன். நம்ம நாட்டில் சொல்றதா இருந்தால் என்ன, தெரியாதனமா போய் மாட்டிக்கிட்டேன். ரொம்ப பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. வாலிபர்களை கேட்டாலே நல்லா நிம்மதியாக இருந்தேங்க, கடைசியில் இப்போ என்ன ஆகிட்டேன், பெரிய மாட்டிக்கிட்டு. அதனால தான் தமிழ்நாட்டில் பேர் கால் கட்டு போடுறது, ஏன்னா மூக்கு நாங்கயிறு போடுறது, அடிமையாக்குறது, அது மாதிரி பல பாஷைகள் வச்சிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கறாங்க, மஹ்யம் என்ன ஆச்சுப்பா, தஸவ்வஜ்து இம்ரஅத்தன் யா ரசூலல்லாஹ், சொல்றாங்க மா அஸ்தப்தஹா, என்ன மஹர் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. முதல் வார்த்தை என்ன, என்ன மஹர் கொடுத்தீங்கன்னு. அப்துல் ரஹ்மான் சொல்றாரு, ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை அளவுக்கு நான் தங்கம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ், பாருங்க அப்துல் ரஹ்மான் அவங்களுடைய அந்த உழைப்புல எல்லாம் எவ்வளவு பரக்கத்து செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு. என்னன்னு சொன்னா, உண்மையா வியாபாரம் செஞ்சா கண்டிப்பா எல்லாம் பரக்கத்து கொடுப்பாமா, ரெண்டு இருக்கு, ஏமாத்தி செஞ்சாலும் காசு நிறைய கிடைக்கும், அந்த பரக்கத்து கிடையாது, சீக்கிரமா முசிபத்து வந்துடும், நோய் நொடி பிரச்சனை கேவலம் அவமானம் வந்துடும். இன்னைக்கு பணக்காரன் இருக்காங்களே ரொம்ப பேரு, உண்மையான பணக்காரனா விளங்கிக்காதீங்க, 100 பேரை ஏழையாகிட்டு அவன் பொருத்த பணக்காரனா இருப்பான், 100 பேரை ஏழையாக்கிட்டு அவன் பணக்காரனா இருப்பான், 100 பேரை தெருவுக்கு கொண்டு வந்துட்டு அவன் பில்டிங் கட்டியிருப்பான், கோபுரம் கட்டியிருப்பான், டவர் பில்டிங் கட்டியிருப்பான். புரியல உங்களுக்கு நான் சொல்றது, அதனால தான் நான் எப்போதுமே நம்முடைய பெண்களுக்கு நாம் சொல்வது என்ன, உங்களுடைய கணவன் கையில் காசு தாறுமாறாக புழங்கினா நீங்கள் உஷாராயிடணும். காசு தாறுமாறாக புழங்கினா உஷா, உன்னுடைய சம்பளத்துக்கு மேலே வரக்கூடிய இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு, கமிஷன் வாங்கினியா, என்ன கையாடல் செஞ்சியா, என்ன செஞ்ச நீனு, புரியுதா இல்லையா? வியாபாரம் செய்கிறாரு, அந்த வியாபாரம் செய்கிறீங்கல்ல, ஒரு வியாபாரத்தில் எவ்வளோ லாபம் கிடைக்கும், செய்கிற வியாபாரம், ஆனால் அந்த வியாபாரத்திலிருந்து ஒரு பைக்கு தான் வாங்க முடியுன்றிருக்கு, ஒரு கார் வாங்குறாரு. அந்த வியாபாரத்திலேருந்து ஒரு ஓட்டு வீடு தான் வாங்க முடியுன்றிருக்கு, ஒரு பங்களா வாங்க போகிறாரு. அப்போ சம்திங் ஏதோ என்ன செய்கிறாரு, என்ன செப்பு செய்கிறாரு, காசு கொடுக்க வேண்டியவனு, காசு கொடுக்க வேண்டியவனுக்கெல்லாம் காசு கொடுக்கலை, பில்லு பாக்கி இருக்குது. அப்போ தான் தெரியும், போய் பார்த்தா இவனுக்கு 2 லட்சம், அவனுக்கு 3 லட்சம், அவனுக்கு 4 லட்சம், இவனுக்கு 5 லட்சம், எல்லாருக்கும் பாக்கி வச்சுப்பிட்டு அவன் காசு கேட்டு வந்தவுடனே காசு கொடுக்க மாட்டார், என்ன தான் வாங்கிட்டார் இவர். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், அவனோட சாமான் கேட்டால் கொடுப்பானுலா, கொடுக்க முதல்ல காசு கொடு, வேற கஸ்டமர்கிட்ட வேற சப்ளையர்கிட்ட போயிடுவார், முடிஞ்சு போச்சு அவ்வளோ. அடுத்த ஆளுங்க தேடி வரும்போது இவர் கடையில் இருக்க மாட்டார், இவர் போய்டுவார், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகும், வந்தாங்கன்னா பார்த்துப்போம் வச்சுப்போம்னு சொல்லிட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லீம் வியாபாரிகள் இந்த மாதிரி செய்கிறது இன்று சர்வசாதாரணமாயிருச்சு, சகஜமாயிருச்சு. நல்லா பாதுகாக்கணும். ஒரு வேலைக்காக வேண்டி அக்ரிமெண்ட் போட்டு காசை வாங்குவார், காசை வாங்கிட்டு அதில் முக்காவாசி காசு அந்த வேலைக்கு செலவு பண்ணுமா இல்லையா, காவாசி காசு லாபமாக இருக்கலாம், என்ன செய்வார், முக்காவாசி காசு செலவு பண்ணிடுவார், காவாசி காசை வச்சுருப்பார். எப்படி வேலையை முடிக்க முடியும், 5 நாள் வர வேண்டிய காசு எத்தனை நாள் தான் வரும், 2 நாள் அழுத்துறது திரும்ப போய் காசு, என்னங்க அவ்வளோதாங்க அடுத்து கொடுங்க, எத்தனை பேருக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி முடிச்சு போச்சுக்காத. நல்லா பாதுகாக்க. ஸோ எதுக்கு நான் சொல்ல வர்றேன் பெண்களாகிய உங்களுக்குன்னு சொன்னால், உங்களுடைய ஆண்களுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், புரியுதா? ஹராமான ஒன்றால் நம்முடைய உடல் வளர்வது இருக்கிறது, அது நரகத்திற்குத்தான் தகுதியானது. ஒரு ஆண் செய்யக்கூடிய தவறை ஒரு பெண்ணு தட்டி கேட்கலை திருத்தலைன்னு சொன்னால் அந்த தவறில் அந்த பெண்ணுக்கும் பங்களிப்பாயிடும். தொழுகிற தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படாது, பிள்ளைகளை தர்பியத்து செய்ய முடியாது, நிறைய பிரச்சனை ஆகிடும். நல்லா பாதுகாக்கணும். சஹாபிய பெண்மணிகள் தங்களுடைய கணவன்மார்கள் போகும் பொழுது அவங்களுக்கு சொல்லிவிடக்கூடிய நசிகத் என்ன, அல்லாஹுவின் விஷயத்தில் எங்களை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் எங்களுக்கு ஹராமிலிருந்து உணவளிப்பதை விட நாங்கள் பசியாக இருந்து பொறுத்து கொள்வது எங்களுக்கு மேலானது. புரியுதா இல்லையா? ரொம்ப பெண்கள் கேட்குறதே கிடையாது, கணவன் எப்படியோ சம்பாரித்து நகையை வாங்கி கொடுத்தா போதும், எப்படியோ சம்பாரித்து பிள்ளைங்களை பெரிய இடத்துல படிக்க வச்சா போதும், எப்படியோ சம்பாரித்து பெரிய வீட்டுக்கு தங்கி அதுக்கு வாடகை கொடுத்தா போதும், எப்படியோ ஹலாலை பார்க்குறது ரொம்ப குறைவாக போச்சு. புரியுதுங்களா? ஹலாலான சம்பளம், அதனால் கஞ்சி தான் குடிக்க முடியுதா, அல்ஹம்துலில்லா. சொர்க்கத்தில் போய் நம்ம சிக்கன் கபாபு தந்தூரி வேறு என்ன இருக்குது எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இல்லையாம்மா. இங்கே சிக்கன் கபாபுக்கும் சிக்கன் பிரியாணிக்கும் மட்டன் பிரியாணிக்கும் ஆசைப்படணும்னு வச்சுக்கோங்க, கடைசியில் அங்கே போய் என்ன செய்ய வேண்டியிருக்கும், நல்லா பாதுகாக்க. நரகவாதிகளுடைய சீல்ஸ் வசுகூமா அன் ஹமீமா, கொதிக்கக்கூடிய அந்த நரகத்தினுடைய நீர், லைசலகும் தாமுன் இல்லாமின் ரிசிலீன், கள்ளி மரங்கள் முள் மரங்கள் அவர்களுக்கு. அதே போல் ஹசாக், அதாவது நரகவாதிகளுடைய சீல் சடங்கள், அதுதான் கொடுக்கப்படும், நல்லா பாதுகாக்க. புரியுதுங்களா? அத்தை சொத்து சேர்த்து வச்சு உங்களுக்கு நகை போடுறாருன்னு பெருமைப்படாதீங்க, அவர் சொத்து சேர்த்ததுக்கு ஜக்காத்து கொடுத்துருக்கிறாரா, அவர் சொத்து சேர்த்ததுக்கு உங்களுடைய நகை வாங்கியிருக்கிறாரு, இந்த நகை வாங்கின காசுக்கெல்லாம் அவர் ஜக்காத்து கொடுத்துருக்கிறாரா, இல்லைன்னா எல்லாம் நரகத்தின் மாலைகள், எல்லாம் என்ன நரகத்தின் மாலைகள், எல்லாம் பாதுகாக்கணும், எல்லாம் பார்க்கணும். புரியுதா இல்லையா? வலா யஹ்சபன் அல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு هو خير لهم بل هو شر لهم سيطوقون ما بخلوا به يوم القيامه. அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் ஜகாத் கொடுக்காமல் கருமித்தனம் காட்டக்கூடியவர்கள் அந்த செல்வம் தங்களுக்கு நன்மை என்று எண்ணிவிட வேண்டாம், அது நாளை மறுமையில் அவர்களுக்கு அரிகண்டமாக மாற்றப்படும். ولا يحسبن الذين يبخلون بما آتاهم الله من فضله هو خيرا لهم بل هو شر لهم سيطوقون ما بخلوا به يوم القيامه. استغفر الله العظيم. 3வது அத்தியாயத்துல 180வது வசனம். இதெல்லாம் வீட்ல எழுதி வச்சிரணும், பெரிய போஸ்டர் மாதிரி A3 பேப்பர் வாங்கி நல்லா எழுதி கீழே அதனுடைய தர்ஜுமாவை எழுதி மாட்டி வச்சிரணும். புரியுதுங்களா? அதை பாக்கும்போது நமக்கு என்ன பயம் வந்துரணும், ஜகாத் கொடுக்கணும்ங்கற பயம் வந்துடும். ஒரு பெண் வந்தாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, அபூதாவுதுடைய ஹதீஸ் இமாம் இப்னு ஹஜர் பதிவு செய்கிறாங்க புலூகுல் மராமில், அந்த பெண்ணுடைய கையிலையோ அந்த பெண்ணுடைய மகளுடைய கையிலையோ ரெண்டு நல்ல முஸ்கத்தானி கலீவத்தானி, நல்ல தடிப்புமான ரெண்டு காப்பு வளையல்லாம், மெல்லிசா இருந்த வளையல், அதே இது மொத்தமா இருந்தா காப்பு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அந்த காலத்துல ராணிகள்லாம் போடுவாங்க, அதுக்குள்ளார முத்து பவளம் வைரம்லாம் வச்சு என்ன இப்படி அதை போட்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்து அத்தியானி ஜகாத்தஹுமா, இந்த இரண்டுக்குரிய ஜக்காத்தை நீங்கள் கொடுத்து வருகிறீர்களான்னு கேட்டாங்க. இதுக்கு சில முட்டாளுங்க தர்ஜுமா செஞ்சிருப்பாங்க, ஜக்காத்தை கொடுத்தீர்களான்னு சொல்லிட்டு கிடையாது. அத்தைத்தீன்ல மாதிரியான ஃபேல் இல்லை. என்ன ஃபேல் ஃபேல் இருக்குங்க? ஃபேல் முதாரி இருக்கு. என்ன ஃபேல் இருக்கு? முதாரி இருக்கு. கொடுத்து வருகிறீர்களான்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் சொல்றாரு, நான் மருந்து சாப்பிடுவேங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? ரெகுலரா சாப்பிடுவேன், நான் வாக்கிங் போவேங்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? ரெகுலரா அது நான் தொழுவேங்கிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? ரெகுலரா செய்யக்கூடிய வேலைக்கு தான் அப்படி சொல்வாங்க, ஃபேலை முதாரி சொல்வாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இதற்குரிய ஜக்காத்தை கொடுப்பாயா, கொடுக்கிறாயான்னு கேக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தத்தை கொடுக்காது? கண்டினியூட்டி, தொடர்ச்சியை கொடுக்கும், தசல்சுல், முத்தவாசுல கொடுக்கும், அந்த அர்த்தத்தை தான் கேக்குறாங்க. இந்த தர்ஜுமா செய்யறவங்களுக்கு அரபியும் தெரியாது, மார்க்கமும் தெரியாது, மிச்சத்துக்கு நயவஞ்சகமும் உள்ளத்துல. இவன் எப்படி தர்ஜுமா செய்வான்? ஏற்கனவே ஜக்காத்தை கொடுக்க கூடாதுங்கிற நியத்துல தான் இருக்கிறான். எவ்வளவு தட்டி கழிக்க முடியுமோ தட்டி கழிக்கணும்னு சொல்லிட்டு. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ உடனே அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுட்டு சொல்றாங்க, உனக்கு சந்தோஷமாக இருக்கிறதா? அந்த பெண் சொல்றாங்க, நான் கொடுக்கலங்கிறாங்க இது வரைக்கும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு சந்தோஷமாக இருக்கிறதா? இதற்கு பதிலாக அல்லாஹு தஆலா நரகத்துடைய இரண்டு காப்புகளை உனக்கு அனுப்பிப்போதுங்கிறாங்க. நம்ம ஊர் பெண்களா இருந்தா அப்படியா ரசூல்லா, நான் இத்தனை நாள் கொடுக்கலாம், மன்னிச்சுக்குங்க, அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க, இனிமே அடுத்த வருஷத்துலேருந்து கொடுத்துருவேம்பாங்க இல்லையா? கேட்டா ரொம்ப உஷாருன்னு நினைப்பு. அப்படியா ரசுல்லா? எப்படி தெரியலையே, எவ்வளவு கொடுக்கணும், அவ்வளவா அவ்வளவா கொடுக்கணும் ரசுல்லா? இதுல தங்கம் கொஞ்சம் கலந்துருக்கு ரசுல்லா, ஏதாவது ஒண்ணு பேசி கீசி எப்படியாவது. ஆலிம்சாட்ட சட்டத்துக்கு வராங்களே, சட்டத்தை கேட்டு அமல் செய்யறதுக்காக எப்படியாவது ஆலிம்சாவை ஏமாத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லி சலுகையை கேட்டு போயிடலாம். சில பேர் வரும் பொழுது, ஆலிம்சா இது ஹராம் இல்ல, இது ஹலால் தானேன்னு கேட்டு வருவான். உனக்கு என்ன, நீ என்ன கேட்கணும், முதல்ல இப்படி இருக்கு இது ஹலாலா ஹராமான்னு கேட்கணும். எப்படி கேட்டு வருவாப்ல, இது ஹராம் இல்லையில ஆலிம்சா, இது ஹலால் தானே, இது எப்படி ஹராமா இருக்குன்னு கேட்டு வரும். அந்த ஆலிம்சா பயந்து போய், என்னடா இவன் சொல்லும் போது எப்படி சொல்லிவிட்டானே, நம்ம என்னத்தை பண்றது, பயம். கடைசியில பாங்க ஏதாச்சும் ஒன்று மழுப்பிப்பிட்டு கடைசியில அவரு, நம்ம தப்பிச்சா போது நம்ம எப்படி தப்பிக்க முடியும், சட்டம் தெரிஞ்சு சொல்லலன்னு சொன்னா. அந்த பெண்மணி பாருங்க, சுபஹானல்லாஹ், இவங்க தான் வந்து சஹாபிய பெண்மணிகள். யார் ரசூலல்லா, எதுக்கு பிரச்சனை, ரெண்டுத்தையும் கழட்டி நீங்களே வச்சுக்கோங்க அல்லாஹ்வுடைய பாதியிலன்னு சொல்லிட்டாங்க. புரியுதா இல்லையா? அவங்க துன்யாவை கொடுத்துட்டு எதை வாங்கிக்கிட்டாங்க, இன்றைய மக்கள் ஆகிரத்தை வித்துட்டு துன்யாவை வாங்க பார்க்குறாங்க. இன்றைய மக்கள் என்ன செய்கிறாங்க, ஆகிரத்தை வித்துட்டு துன்யாவை வாங்க பார்க்குறாங்க. சஹாபாக்கள் துன்யாவை வித்துட்டு எதை வாங்கிக்கிட்டாங்க, ஆகிரத்தை வாங்கிக்கிட்டாங்க. கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணாங்க. ஜிப்ரீல் அல்லாஹ் இறக்கி விட்டான். புகாரியுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் உங்களுக்கு ஹதீஜா ஒரு உணவு கொண்டு வராங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தூரத்திலேருந்து கொண்டு வராங்க, நான் அவங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கேன், அல்லாஹு தாலா ஹதீஜாவுக்கு சலாம் கூறுகிறான், அல்லாஹு தாலா ஹதீஜாவுக்கு சலாம் சொல்கிறான். சலாம் மட்டுமா, எக்ஸ்ட்ரா அடுத்து ஒரு குட் நியூஸ், பஷாரத்துன் ஹபருன் சார், ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன தெரியுமா, அங்கே மூங்கில்களால் ஆன ஒரு மாளிகை ஹதீஜாவுக்காக கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மூங்கில் மாளிகையில் லா நசப், எந்த விதமான களைப்பும் இல்லை, எந்த விதமான கவலையும் ஹதீஜாவுக்கு இருக்காதுன்னு சொல்லி. புரியுதா? அந்த நற்செய்தியையும் சேர்த்து நீங்கள் ஹதீஜாவுக்கு சொல்லுங்கள். சொர்க்கத்துடைய மூங்கில் தெரியுமா எப்படி இருக்குன்னு சொல்லி, இங்கே உள்ள மூங்கில் எப்படி இருக்கும், முள்ளு மரம் இருக்குல்ல, அதையே சீவி கீவிட்டு மூங்கில் கட்டினா நல்லா குளிர்ச்சியாக இருக்கும், நிறைய மருந்துகள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இந்தியாவுடைய அந்த மூங்கில் குச்சிகளில் நிறைய மருந்து இருக்கு, நாங்கள் அல்வுதுல் ஹிந்தின் பேர் இதுக்கு, நிறைய மருத்துவம், அதனுடைய காற்று வந்துருக்கு ரொம்ப சுவாசிப்பதற்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியமான காற்று மூங்கில் மரங்கள். சொர்க்கத்துடைய மூங்கில் இருக்குது, அந்த மூங்கில் அது மொத்தமுமே முத்தாலும் பவளத்தாலும் இருக்கும், பேர் தான் அதுக்கு மூங்கிலா இருக்கும், எப்படி இருக்கும், முத்தாலும் பவளத்தாலும் இருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப நமக்கு சொர்க்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும், அல்லது சொர்க்கம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும், இந்த துன்யாவில் கொஞ்சமாவது நம்ம தியாகம் செய்யறதுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கணும். எல்லாத்தையும் சுருட்டி சுருட்டி சுருக்கு போய் வச்சிருப்பாங்க பாருங்க, அதுலேயே வச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அங்கே போய் மாட்டிக்க வேண்டியதுதான். அந்த காலத்தில் கிழவிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், காதில் போட்ட நகையை கழட்டியிருக்கவே கழட்டியிருக்காது. ஏன்னா ஓட்டை இருக்குது இத்தே பெருசு, இது வரைக்கும் தொங்கும். அதில் வேற ஒரு காதில் இந்த காது எவ்வளோ எத்தனை கிராமமாக இருக்கும், 50 கிலோ 60 கிலோ உடம்புல, இது ஒரு 20 கிராம் வருமாமா, 10 கிராம் வரும், அதுக்கு அவ்வளோதான் வரும். இதில் எலும்பு கிளம்பு ஒன்றும் கிடையாது, எலும்பு இருந்தால் தான் வெயிட்டு, இது கொஞ்சம் சதையும் நரம்பு தானே. ஏன்னா இது ஒரு 10 கிராம் இருக்கும். இதில் போய் 100 கிராமுக்கு நகையை போட்டால் என்ன வருது, கடைசியில் பார்த்தீங்கன்னா இத்தே பெருசுக்கு இருக்கும். இத்தே பெருசுக்கு அந்த ஓட்டை தொங்கி என்ன பார்க்கறதுக்கே கன்றாவியாக சூனியக்கார கிழவி மாதிரி இருக்கும், இத்தே பெருசுக்கு தொங்கும். அதில் வேற இந்த ஒரு ஓட்டை போதாதுன்னு சொல்லிட்டு இப்படி வரிசையாக ஓட்டையாக இது வரைக்கும் போட்டிருக்கோம். எது வரைக்கும், இங்கேருந்து ஆரம்பித்து இப்படியே போட்டு போட்டு கடைசியில் ஒவ்வொரு ஓட்டையும் தொங்கி போய் இப்படியே பெருசாக இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, பார்த்தாலே கன்றாவியாக இருக்கும். ஏன்னா இதில் வேற பல் இல்லாமல் வெத்தலை பார்க்க வேற அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம், பல் கொஞ்சம் வெத்தலை பார்க்க இவ்வளோண்ணே. எதுக்கு வந்து இப்போ மெட்ராஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, வீட்டில் தனியாக இருந்த கிழவியை போட்டு தள்ளிட்டான், எதுக்கு நகைக்கு ஆசை இல்லைன்னு சொல்லிட்டு, எதுக்கு இது வம்பு பேசாமல் இருக்க வேண்டித்தானே, அல்ல பாதுகாக்கணும். அந்த பெண் என்ன செஞ்சாங்க, கலட்டி ரசூல்லாட்ட கொடுத்துட்டு, யார் ரசூல்லா வேணவே வேணாம், மொத்தமாக நான் இது வாங்கினதுலேருந்து 2 வருஷமோ 1 வருஷமோ எதுக்கு நான் கணக்கு பண்ணிக்கிட்டு, இனிமே மொத்தமாக நீங்களே வச்சுங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இரண்டாவது சட்ட விளக்கம், இரண்டாவது பாடத்தில் முதல் சட்ட விளக்கம் படித்தோம், இரண்டாவது சட்ட விளக்கம், மகருடைய அளவு என்ன, மகர் ஏன் நமக்கு மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்டது, மகர் என்று பெயர் வருவதற்கு என்ன காரணம். சில விஷயங்களை நம்ம முன்கூட்டி சொல்லியிருக்கிறோம் பேசும்போது விளக்கத்துக்காக வேண்டி. இதில் முதலாவது விஷயம், மகருடைய அளவு எவ்வளவு கொடுக்கணும் மகர் அப்படின்னு சொல்லிட்டு, இதையும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லாமே இந்த அதிமேதாவிங்க இருக்காங்க பாருங்க, தருதல தௌஹீது புரியுதா, தௌஹீதை புரியாமல் சுன்னாவை புரியாமல் இதில் எப்படி அவங்க விளங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னால் பிறகு நம்ம படிப்போம். அதாவது ஒன்று, இந்த தமிழ்நாட்டு பழமொழிங்க ரொம்ப அழகாக சொல்லி வச்சுருப்பாங்க, தமிழ்நாட்டில் பழமொழிக்கு பஞ்சம் இருக்காது, வச்சா குடுமி சரிச்சா மோட்டன்னு சொல்லிட்டு. ஒன்று மகரே கொடுக்கறது இல்லை, அப்படி இல்லைன்னா மகர் கொடுக்குறோங்கிற பேரில் 500 ரூபா 500 ரூபா 1000 ரூபா, அப்படி இல்லைன்னு சொன்னால் மனைவி அவள் எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம் மகர், மனைவி அவள் எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம் மகர். இப்படி தான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், என்னுடைய ஸ்டாஃப் கல்யாணம், பாவம் அப்பாவி மனுஷன், ஏன்னா படிச்சிருக்க தான் பி, பாவம் ரொம்ப அப்பாவி. கல்யாணம் பண்ணுற பொண்ணு அது ரொம்ப உஷார் பார்ட்டி, அது லண்டன்லேருந்து வந்த பார்ட்டி புரியுதா, இவன் எப்படியாவது கல்யாணம் பண்ணிட்டு இல்லை, இந்த பையன் அவரும் தான் கேட்பார், பரவாயில்ல கேட்கட்டும், ஏன்னா என் பையன் எல்லாத்தையும் அவர் கேட்டுருவார். சல்லல்லாஹு அலைஹி நபீனா முஹம்மது ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தாரபுதாவில் வேலை பார்த்தாப்புல கல்யாணம் பண்ணி போயிட்டாரா, சரி இப்போ போய் இது விஷயத்துக்கு வாங்க, கல்யாணம் நடக்குது, சபையில் நான் போயிருக்கிறோம், சபையில் உட்காந்துக்கிட்டு வந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, மகர் இவர் ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சு, அது அதிமேதாவி யாரு அங்கே வந்திருந்த ஒருத்தர், பொண்ணு தான் மகர் கேட்கணும், பொண்ணுகிட்ட கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, டபக்குன்னு 60 பவுன் வேணும்னு கேட்டுச்சு. அவ்வளோதான், சுற்றி அவனுக்கு மயக்கமே வந்துருச்சு, சுற்றி மயக்கமே வந்துருச்சு. அவன் நம்மள்கிட்ட 5000 ரூபா சம்பளத்துக்கு இருக்கார், அப்போ தான் பிஇ படிச்சுட்டு வெளியில் பார்ட் டைமாக வேலைக்கு போய்கிட்டு நம்ம தாரூதால் நமக்கு டைப் பண்ணிக்கிட்டு இருந்த ஹிஸ்னுல் முஸ்லீம் புக்கு இருக்குது பாருங்கள், பிரார்த்தனை, அதே போல் வந்து இந்த 1000 சுன்னத்தில் ஹிஸ்னுல் முஸ்லீம் பிரார்த்தனை, இன்னும் 2-3 புக்கெலாம் அவர் தான் டைப் பண்ணுது, ரொம்ப நல்ல பிள்ளை, இப்படி நமக்கு ப்ரூஃப்லாம் பார்த்து கொடுப்பாப்புல, அங்கே லண்டன் போனதுக்கு பிறகு கூட மஷாலா. அவருக்கு என்ன ஆயிடுச்சு டக்குன்னு, தலையை சுற்றி போய் மயக்கம் வந்து, என்னடா பண்ணுறது, 60 பவுனுக்கு நான் எங்கடா போகணுன்னு கடைசியில் பேசி கீசி, அந்த நான் சொன்னேன் அப்படிலாம் கிடையாதுங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறானோ புரியல, கடைசியில் 60 என்னமோ 40 ஆகி, கடைசியில் 40 வந்து 10 பவுன் இப்போ அட்வான்ஸாக கொடுக்குற மாதிரி, மிச்சத்தை அப்புறமா சம்பாரித்து கொடுக்குற மாதிரி அவனை கடனாளி ஆக்கி வாழ்க்கை ஃபுல்லாக. யோசிச்சு பாருங்க என்ன விஷயம் தப்பு, இது எது தப்பு, மகர் இந்த 501 ரூபா கிறுக்குத்தனமாக எழுதுறதும் தப்பு, மகர் கொடுத்தா மனைவி வேணாம் என்னை தலா கூட போறியான்னு சொல்லிட்டு ஓனு ஒப்பாரி வைக்கிறதும் தப்பு, எதுவும் தப்பு. அடுத்தது ஏன் தான் இஷ்டத்துக்கு குண்டக மண்டக்க கேட்கறது தப்பு, அப்போ என்ன கணவன் தன்னுடைய தகுதிக்கு ஏற்ப மனைவியை கண்ணியப்படுத்தும் விதமாக ஒரு நியாயமான ஒரு தொகையை கொடுப்பது தான் மார்க்கும் சொல்லி இருக்கக்கூடிய மகர். புரியுதுங்களா? இப்போ ஒரு பெரிய ராணி ஒரு ஏழையை கல்யாணம் பண்ணாமல் பண்ண முடியாது, கூடாதா? கூடுமா? ஒரு பெரிய பணக்கார பொண்ணுங்க ஒரு ஏழையை கல்யாணம் பண்ணாமல் பண்ணக்கூடாதா சொல்லுங்க? பண்ணலாம், பண்ணி வைக்கலாமா இல்லையா? சரி, இப்போ இந்த பணக்கார பொண்ணுகிட்ட போய் உன் தகுதிக்கு நீ கேட்குறத கேளுமாண்ணா, அது என்ன கேட்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு நேரம் டிஃபனே 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு சாப்பிட்டுருக்கோம் இல்லையா? அது ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் 10000 ரூபாய் செலவு பண்ணிட்டுருக்கோம். அதுக்கு மேக்கப் செட்டை 1000 ரூபாய்க்கு அது வாங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு போடுற செருப்பு, அதுக்கு இது எல்லாமே இவ்வளவு இருக்கும். அவன்கிட்ட போய்கிட்டு இதெல்லாம் கணக்கு பண்ணி சரி ஒரு 5 மாதத்துக்கு வாங்குற மாதிரி நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு ஒரு 20000 ரூபாய் போட்டு ஒரு 5 மாதத்துக்கு இது எக்ஸ்ட்ரா செலவு 1 லட்சம் ரூபா. அவன் மாதம் இப்போ தான் 5000 10000 வாங்கவே ஆரம்பிச்சிருப்பான். 1 லட்சம் ரூபான்னு அவன் மொத்தமாக பார்த்துருக்கவே மாட்டான். தடலாம் சுற்றி போய் மயக்கமாகி போய் கடைசியில் அவனை கல்யாணம் பண்ணும்போதே கடங்காரனாகி தான். அப்படி கிடையாது, அந்த ஆணிடத்தில் தான் மார்க்கம் சொல்லுது. இப்போ நீங்கள் அடுத்த வசனங்களையும் ஹதீஸுகளையும் படிப்பீங்க. நீங்கள் உங்களது செல்வத்தை கொடுங்கள், உங்களுக்கு முடிந்ததை கொடுங்கள் தான் வந்திருக்கு. உங்களுக்கு முடிந்ததை கொடுங்கள்னு சொல்லிட்டு இப்போ இந்த தருதல தௌஹீதில் நான் எதுக்கு கோபமாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும் நீங்கள். புரியுதா இல்லையா? மார்க்கத்தன் எப்படி இந்த குராஃபிங்கை நாசப்படுத்தி வச்சுருந்தானுவளோ அதே போல் இந்த தௌஹீதுங்கிற பேரில் அந்த மாதிரி விகாரமாகவும் கேவலமாகவும் மிக மோசமாக ஆக்கி வச்சுருக்கானோ. கல்யாண மஜ்லிஸில் உட்காந்துக்கிட்டு பொண்ணுகிட்ட கேட்டு வர சொல்லுங்கள், மகர் பெண்ணுக்கு சொந்தமானது, பெண்ணு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு வீராபு பேசுறது. அவள் இதான் பார்த்துருப்பான் பழி வாங்குறதுக்கு, இதான் சந்தர்ப்பம்னு பார்த்துக்கிட்டு இருப்பாள். அல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கள், அறியாமன்னு சொல்லுங்கள். எதுக்கிட 5000 ரூபா கேட்குறது, மொத்தமாக 5 லட்சம் ரூபா கேட்டால் நம்ம வச்சுக்கலாம்லன்னு சொல்லிட்டு பொதுவாகவே பெண்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையாம்மா? இல்லை எல்லாமே ராபியத்தில் பசரியாவை சொல்லுங்கள் பார்க்கலாம். புரியல உங்களுக்கு? ஆண்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசில் காசு வச்சுருப்பாங்க, பரிசு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துகிற மாதிரி. பெண்கள் எப்படி வச்சுருப்பாங்க? சிறுக்கு வீலை இறுக்கி கட்டி என்ன சாமானியமாக எடுத்துட முடியாத அளவுக்கு தான் அதை நல்லா நொழுந்தி முழிஞ்சு போட்டு வச்சுருப்பாங்க. ஆண்கள் அப்படி கிடையாது, எப்போதுமே காசை ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. பெண்கள் பாருங்களேன், இப்போ ஆண்கள் சட்டை போய்ட்டு சும்மா காசை தொங்க விட்டுருப்பாங்க. எங்கேயாவது பெண்கள் அந்த மாதிரி வச்சுருப்பாங்களா? வச்சுருக்க மாட்டாங்க. ஆண்கள் எங்கே காசு வச்சுருப்பாங்க? பீரோவில் திறந்தவொடனே தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் எங்கே வச்சுருப்பீங்க? பீரோவை திறந்து சட்டைக்குள்ளார, அதுக்குள்ளார மடிப்புக்குள்ளார, அதுக்குள்ளார கீழே ஒரு பேப்பருக்குள்ளார, அந்த பேப்பரு கீழே ஒரு பேப்பருக்குள்ளார, அதுக்குள்ளார மறைச்சி வச்சுருப்பீங்க. சில வீட்டில் வந்து இந்த 2 கால் எலி இருக்கும், 4 கால் எலி என்ன செய்யும்? இருக்கிற மிச்சத்தெல்லாம் தூக்கிட்டு போவோம். புரியுதா? இந்த 2 கால் எலி என்ன பண்ணும்? புருஷன் சட்டையை மாட்டினோன்னே நைஸாக வந்துடும், வந்துட்டு பார்த்துட்டு எத்தனை நோட்டு இருக்குன்னு பார்த்துட்டு அவருக்கு தெரியாத மாதிரி ஒரு 10 நோட்டு இருந்தால் 2 நோட்டு எடுத்தா அவர் தெரியாது, அவர் பாப்பார் நாளைக்கு எடுத்து பார்க்க யார் எண்ணி பார்க்குறாரு? ரொம்ப கம்மியான பேர் தேவை, முடிஞ்சு போச்சு 2 நோட்டு காணா போயிடும். புரியுதா இல்லையா? ஆமாம், சில வீட்டில் பார்த்தானுவ எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக கொண்டு வந்து சீதேவி நீனே வச்சுக்கம்மா, என்ன எனக்கு நீ ஏதாவது 10 மாதத்தில் செலவு கொடுத்தினா நான் ஏதாவது செலவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. மகருடைய அளவு சரிங்களா? அப்போ மகருடைய அளவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணுடைய வசதிக்கு ஏற்பவும் ஒரு பெண்ணுடைய கண்ணியத்துக்கு ஏற்பவும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு தொகை தாங்க மகரு. அது இவ்வளவு தான் இருக்கணும், இவ்வளவுக்கு மேலே இருக்கக்கூடாது, அல்லது இவ்வளவு அதிகமாக இருக்கணும், அதுக்கு கீழே இருக்கக்கூடாது, அப்படி எந்த விதமான வரையறையையும் மார்க்கம் நமக்கு தரவில்லை. புரிஞ்சா? இப்போ பாருங்க, அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சூரா அன்னிசால 24, நேற்று 23 மனப்பாடம் பண்ணி சொன்னோம்ல, 24 சேர்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, சட்டத்தில் அதுவும் வந்துடும். ஏன்னா அதுலேயும் நிறைய சட்டம் இருக்கு. வஹில்லலக்கும் மா வரா அதாலிக்கும் அன் தபுத்தகூபி அம்முவாலிக்கும், நீங்கள் மேற்கூறப்பட்ட ஹராமான பெண்களை தவிர மற்ற பெண்களை நீங்கள் மனம் முடித்துக் கொள்ளலாம், நீங்கள் உங்களுடைய செல்வத்தை கொண்டு. அல்ல எப்படி சொல்றான்? ஹராமான பெண்களை தவிர மற்ற பெண்களை நீங்கள் மனம் முடித்துக் கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களுடைய செல்வங்களின் மூலமாக திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறோம். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது? மகர் கொடுத்து கல்யாணம் செய்ய வேண்டும் என்று. அப்ப இந்த இடத்திலையும் அல்லாஹுத்தலா மால் செல்வம் என்று பொதுவாக சொல்லியிருக்காரே தவிர அது இவ்வளவு இருக்கணும், இதுக்கு கீழே இருக்கக்கூடாது, அல்லது இவ்வளவு தான் இருக்கணும், இதுக்கு மேல இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் நிர்ணயிக்கவில்லை. அதே போல இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஹதீஸ் படிச்சோம் பாருங்க, ஒரு பெண் வந்து அன்பளிப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லி, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒரு ஆடையை கொடுப்பாங்கிறாங்க. அல்லது இன்னொரு அறிவிப்புல, இப்பா அத்திஹா வலவ் காதமம் மின் ஹதீதின், இரும்பு மோதிரமாவது இருக்காப்பா கொண்டாந்து கொடுப்பான். ஏன்னா அந்த சஹாபி யாரா இருக்காரு, ஃபக்கீரா வந்து முன்னாடி உட்கார்ந்துருக்கிற, யார் ரசூல்லா கல்யாணம் பண்ணவே இல்லை ரசூல்லா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவியா உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் பார்த்தாரு இந்த பெண்ணு ரசூல்லாக்கு அன்பளிப்பா தர்றாங்க தன்னை, ரசூல்லா வேணான்ட்டாங்க, சரி நமக்கு அன்பளிப்பா கிடைச்சிருமேங்கிற ஐடியாவில் தான் அவர் என்ன செய்யறாரு, யார் ரசூல்லா உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னா எனக்காவது கட்டி வச்சிருங்கன்னு சொல்றாரு. ரசூல்லா விடுவாங்களா, அது யாருக்கு மட்டும் உள்ள அனுமதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயோ என்ன வச்சிருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. சம்பவம் வந்து ரெண்டு மூணு விதமாக வருது, அதில் ஒரு விதம் பெரிய ஹதீஸு. கேட்குறாங்க யார் என்ன வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, யார் ரசூல்லா ஒன்றுமே இல்லை ரசூல்லா நானே பக்கீரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ ஏதாவது வச்சிருக்கிறியா, உடுத்திருக்கிற கைலி மட்டும் இருக்கிறார் பாருங்க, சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு ஏழ்மையாக இருந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, எப்பா இந்த கைலியை நீ கட்டிக்கிட்டா அவன் என்ன பண்ணுவா, மகர் அவளது இல்லை அவள வச்சுக்கணும், சரி அவளுக்கு கொடுத்துட்டா நீ எதை உடுத்திப்ப, அப்போ நான் என்ன ரசூலா பண்ணுறது கல்யாணமே நடக்காதா எனக்கு அப்படிங்கிற தோரணியில் உட்காந்துருக்கிறாரு. வீட்டில் போய் ஏதாவது தேடிட்டு வாப்பா, யார் ரசூலா ஒன்றுமே இல்லை, ஒரு இரும்புல ஒரு வளைய மோதிரமாவது இருக்குமா, யார் ரசூலா ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்மால் மாதிரி கிடையாது, நம்மால் நினச்சிவான் வச்சுக்கிட்டே ஏமாத்துவான். வச்சுக்கிட்டே நீங்கள் எங்கேயாவது ஒன்று ஃப்ரீன்னு போடுங்களேன், ஃப்ரீன்னு போட்டுட்டு வசதி உள்ளவர்கள் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை என்றால் ஃப்ரீன்னு சொல்லிட்டு எவனாவது ஒருத்தன் எனக்கு வசதி இருக்குது இந்தாங்கன்னு காசு கொடுத்து வாங்குவானான்னு பாருங்கள்.